இன்றைக்கு நம்முடைய சைவம் .org வானொலி மூலமாக திரு ராமநாத பிள்ளை அவர்கள் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அதில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அந்த ஐயா பல திருக்கோயில்களில் மிகவும் சிறப்பான பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கூற வேண்டியவை நம்முடைய திரு எறும்பூர் திருக்கோயிலில் திருக்கோயில் தேரினை விழாவாக செய்ததும் மற்றும் அவிநாசி திருக்கோயிலில் தெப்ப திருவிழாவாக செய்தது மற்றும் பல திருக்கோயில்களுக்கு தன்னுடைய நேர்மைக்கு இடையூறாக வருகின்ற காலத்திலும் உறுதியாக நின்று திருக்கோயிலுக்கு வேண்டும் என்று பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஓய்வு பெற்ற காலத்திலையும் திருக்கோயில்கள் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரி நமக்கு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு கிடைத்தது ஒரு பெரிய பேராக அமைந்திருக்கிறது. அந்த நிலையில அவங்க மூலமாக இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை என்பது நம்முடைய சைவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு பலவிதமான கேள்விகள் நாம் வச்சிட்ருக்கிறோம். அதை பற்றிய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த உரையாடலில் மூலமாக இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை பற்றியும் அதிலிருந்து நம்முடைய அன்பர்கள் வந்து திருக்கோயில்களுடைய சிறப்பான செயல்பாட்டுக்கு இவ்விதமாகலாம் நம்ம அந்த துறையும் அதை சார்ந்த அலுவலர்களும் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களும் பொதுமக்களும் அடியார்களும் எப்படியெல்லாம் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு கலந்துரையாடல் செய்யப்படுகிறேன். ஐயாவை பற்றி அறிமுகம் கொடுக்கறதுக்கு வந்து ஏன்னா உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு குறிப்பாக நம்ம செய்தி போய் சேர்றதுக்கு யார் மூலமாக வருது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வேணுங்களா. அதனால்
வேறு என்னை பொறுத்தளவில் நான் 1951 பிறந்து 4 57 14 வயசுலேருந்து 12 ஆண்டுகள் தேவார திருவாசகம் தேவார பாரசாரம் மாணவனாக இருந்து படித்தேன். அந்த மாதிரி 12 தேவாரூர் பாரசான மனநாண்டு படித்து அந்த 4 வயசுலேருந்து தொடர்ந்து கோயில் போயிட்டு இருக்கிறேன். என்னோடய 31 வயசில் தான் நான் தேர்தலுவராக எட்டு பணிக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி 26 தொடர்ந்து எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா கோயில் பூஜை முறைகள் அது கோயில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அதனால் எனக்கு மனசுக்கு ஏற்றபடி என்னோடய வாழ்க்கையிலையும் எட்டு கோயிலில் பணி கிடைச்சது ஒரு நிறவாக இருந்தது. ஆக என்னுடைய 58 கிட்டத்தட்ட 54 வந்து கோயிலோட ஒரு அனுபவம். அது இஓவா ரிட்டையர் ஆகும்போது 27-28 ஆஃபீஸில் இருந்தேன். 27-28 வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் அல்லாத நிலையில் கோயிலோடு ஈடுபாடு இருந்ததுனால ஓரளவுக்கு கோயிலை பற்றி நடைமுறை அனுபவங்களும் தெரியும். இவங்க இல்லாத பற்றி என்னென்ன நடக்கும் அப்படின்னு இருந்ததுனால ஒரு இயல்பாகவே அதோட ஈடுபாடு இருந்தது. அதனால் நிர்வாக அதிகாரி வந்த பிற்பாடு எனக்கு அது ஏற்கனவே கோயிலில் உள்ள அனுபவம் வந்து ரொம்ப கை கொடுத்தது. ஒரு பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கணும் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு இருந்தது. நான் ஆஃபீஸில் வரதுக்கு முன்னாடியே கோயில் சிப்பம் செய்யாது கோயில் பூஜை முறையோட தடைகளும் தெரிஞ்சனால நம்மளால எவ்வளோ தூரத்துக்கு அதை செய்ய வைக்க முடியுமோ அதை என்ன செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் ஆஃபீஸில் வந்து நிறைய கோயில் இன்னும் போன திருவிழா பூரா நடத்தி வச்சுருக்கிறோம். முதல்ல புளியமுடியில் சுப்பிரமணிய சாமி கோயிலில் இருந்தோம். அந்த சூரன் திருவிழா கிடையாது, ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். எனவே இருந்தாலும் 6 அந்த சூரன் கோயிலில் வந்து முதல் 6 ஒவ்வொரு நாளுமே தமிழ் ஆசிரியரை ஸ்கூலில் போய் பிடிச்சி இங்கே ஒரு நாள் சொற்பொழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 6 சொற்பொழி ஏற்படுத்தி மக்களுக்கு 6 திருவிழாவாக மாற்றி கொண்டு வந்தோம். அதுலேருந்து மக்களுமே சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடி பாளையங்கோட்டைக்கு டான்ஸ் நாங்கள் வந்தோம். பாளையங்கோட்டையில் இருக்கிற பொழுதும் அங்கே திருவிழா பெருமா கோயில் சிவன் கோயில் எல்லா கோயிலுமே டெய்லி காலையிலும் சாயங்காலமும் கோயிலில் ஏற்பாடு பண்ணி பூஜைகள் பண்ணி கணிக்கும். ஒரு ஆஃபீஸர் இருந்ததுன்னா நிர்வாகத்தை மட்டும் போகக்கூடாது, உள்துறையும் வெளித்துறையும் கண்காணித்தால் மட்டும்தான் அந்த கோயில் நல்லபடியாக இருக்கும். மக்கள் எப்போதுமே நிர்வாகத்தையும் ஒத்து இருப்பாங்க. ஆனால் நிர்வாகம் அதை சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது என்னுடைய நான் அனுபவத்தில் பார்த்தது. இன்னமும் மக்கள் வந்து ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் நினைச்சுக்கணும், நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முன்னணி தீர்க்கணும். முதல் ஸ்பாட்டில் ஆஃபீஸில் இருந்தாலுமே 90% பிரச்சனை தீங்கிப்போம். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அவங்க போய் தலையிட்டு அதை ஏற்பாடு பண்ணிட்டோம்னா உடனே அவங்களுக்கு அதோட பரிகாரம் கிடைக்கும். அது நிச்சயமான எத்தனையோ இருந்தாலும் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு தீர்த்து வச்சிருக்கோம்.
இந்த இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அப்படிங்கிறது எதற்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடுகளாக நம்ம இது வச்சுக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்.
இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை உலகத்திலேயே அதிகமான கோயிலுடைய இந்தியா
இந்தியாவிலே அதிகமான கோயிலுடைய தமிழ்நாடு. அந்த அளவிற்கு அதிகமான கோயிலை கொண்ட தமிழகத்திலே ஒரு நல்ல பலதரப்பட்ட மக்களும் சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்களும் சுவாமியுடைய தரிசனம் நல்ல முறையில் கிடைக்கவும் அந்த நிர்வாகம் ஒழுங்காக நடத்தினால் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒழுங்காக நடக்கும் என்ற முறையிலே தான் அறநிலையத்துறை அமைப்பு ஏற்பட்டது. அதனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு கோயிலில் உள்ள பழக்க வழக்கங்களை காப்பாற்றி கொடுப்பதுதான் அறநிலையத்துறையினுடைய உண்மையான நோக்கம். தன் அரசு தன் கைக்கு வந்த காரணத்துக்காக அந்த பழக்க வழக்கங்களையோ நடைமுறைகளையோ மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று தெளிவாக சட்டம் சொல்கிறது. அரசு வந்து கோயில் நிர்வாகத்தில் தலையிடலாமே தவிர கோயில் பூஜை முறைகளை மாற்றியமைக்கவோ தன் விருப்பப்படுத்தி திருத்தவோ அதுக்கு உரிமை இல்லை. கலாச்சார பண்பாடையும் பழக்க வழக்கங்களையும் காப்பாற்றி கொடுப்பதற்காகத்தான் அறநிலை வந்தது. எனவே இந்த அறநிலையினுடைய நோக்கம் என்னவென்றால் கோயிலை பாதுகாக்கவும் கோயிலுடைய பூஜை முறைகளை பாதுகாக்கவும் கோயில் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதை காலங்காலத்திற்கு சூரியசந்திர உள்ள மட்டுக்கும் அதை புதிதாக திருப்பணிகளை செய்து அடுத்த தலைமுறைக்கு சேதம் ஏற்படாமல் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த அறநிலையத்துறை.
அப்ப நிர்வாகத்திற்காக நம்முடைய அரசாங்க கட்டமைப்புல செய்யப்பட்ட ஒரு துறை வந்து அறநிலை ஆட்சித்துறை. திருக்கோயில் வழிபாடுகளை பொறுத்தவரை அந்த திருக்கோயில்களுடைய வழிபாட்டுல காலங்காலமாக எந்த வழிபாட்டு முறைகள் இருக்கின்றதோ அதைத்தான் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நிர்வாகம் அப்படிங்கிற நிலையில தான் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை வருகின்ற.
ஆமா, நிர்வாகம் அந்த என்ன பழக்க வழக்கமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதையே தொடர்ந்து செய்யுது. அதை காப்பாத்தி கொடுக்க வேண்டியதான் அவங்களுடைய பொறுப்பு. அதில் ஊடுருவி தன்னுடைய சொந்த கருத்தையோ தன்னுடைய கருத்துக்களையோ கொள்கையோ அங்கே திணிக்கக்கூடாது. எது பழக்க வழக்கமோ அதை அப்படியே காப்பாற்றி கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய அமைப்பின் அமைப்பு தான். ஆனால் நடைமுறைகள் அப்படி பார்த்தால் சில இடங்கள் இல்லாமல் இருக்கிறது. அது காரணம் என்னவென்றால் உதாரணத்துக்கு நம்ம வடமொழியிலேயே அர்ச்சனை பண்ணுவோம்னு இருக்குது. ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்னு பண்ணா என்ன வடமொழி நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த அர்த்தம் தெரியும் சவுண்டு சிஸ்டம் தான் அங்கே முக்கியம். அந்த ஒலியினுடைய வைப்ரேஷன்ல ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வச்சு தான் அந்த அர்த்தனைக்கு எஃபெக்டே தவிர அது என்ன அர்த்தம் சொல்லியிருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வைப்ரேஷன் வேற லாங்குவேஜ் மாறும்போது வைப்ரேஷன் மாறும். அப்படி வைப்ரேஷன் மாறும்போது அதன் பலன் கிடைக்காம போகும். அதனால்தான் கற்பகரமாக இருக்கட்டும் அதுலாம் நம்ம நம்ம நவநீதமான கற்கள்லாம் ஒட்டக்கூடாது. ஏற்கனவே உள்ள அந்த கற்க வெப்பனையோ அதில் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வைப்ரேஷன் சரியாக கிடைக்கும். ஆனால் இப்போ மக்கள் அதில் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. ஏதோ தமிழை ஆதரிக்கிற மாதிரியும் தமிழ் வழியில் அர்ச்சனை பண்ணுற மாதிரியும் தமிழ் அர்ச்சனை பண்ணால் தான் உங்களுக்கு மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படி நமக்கு அர்ச்சனை வேணும்னா நம்ம அந்த மொழியை படித்து கொண்டோம். அப்போ தான் அதனுடைய எவ்வளவோ செய்யும் போது ஒரு சுவாமிக்காக ஏன் தமிழை தமிழை தான் பண்ணணுமா இந்த வடமொழி தான் பண்ணணுமா தமிழில் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி வந்து சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும் நியாயமாக தெரியும் ஏன் தமிழ்நாட்டில் தமிழை கும்பிட்டாங்கன்னா அப்படின்னு. அங்கே அது வடமொழியும் வேதங்களை பொறுத்த அளவில் அது வடமொழியிலும் கிடையாது. நிறைய வடமொழியில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எழுதாக்கள் வீடு பேர் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த சவுண்டு சிஸ்டம் தான். எந்த ரிஷிகள் பிறந்த வேதம் இருந்தோ எந்த ரிஷியும் வேதத்தை உருவாக்கலை. அவங்க ஒழிந்து கம்போசர் தான் நாட்டு ஆதரவு கிடையாது. அவங்க அந்த ஞானத்தினால அந்த சவுண்டை ஆதரிச்சு அதன் மூலம் அவங்க சொன்ன சொன்னதான் அந்த வேதங்கள். எனவே அந்த சவுண்டு சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷனுக்கு தான் முக்கியத்துவம் தவிர லாங்குவேஜ் முக்கியம் இல்லை. எனவே ஒரு கோயிலில் பொறுத்த அளவில் அந்த இன்னமும் விஞ்ஞானபூர்வமாக பூலோகத்திலேருந்து எந்த மொழியில் அதிகமாக பேசினா உச்சகட்டத்து போகும்னா வடமொழியில் தான் அந்த சவுண்டு போகுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. எனவே கோயிலில் பொறுத்த அளவில் வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணுது அது சமஸ்கிருதம் மொழி வாரியாக பார்க்கறது தவறான செய்தி. அது வந்து சவுண்டு வார்த்தையோட சப்தத்தினுடைய வைப்ரேஷன் தான் அங்கே முக்கியம். அதை புரிஞ்சு கொண்டால் அந்த தமிழா சமஸ்கிருதமான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வராது. ஆனால் அது அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு அது சுப்ரீம் கோர்ட்டு வரை போய் அவங்க இந்த தமிழிலும் பண்ணலாம் வடமொழியிலும் பண்ணிக்கணும்னு ஒரு முறையில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அது வந்து என்ன ஒரு அமைப்பு இருக்கோ பழங்காலத்தில் என்ன கொடுத்தாங்களோ அந்த பெரியவர்கள் அதை ஃபாலோ அதை கடைப்பிடிப்பது தான் முறையான செயலாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த முறையில் இல்லாத பொறுத்த அளவில் கோர்ட் லெவலையே தமிழ் கேட்காதுக்கு தமிழில் பண்ணிக்கொடு மற்றாலும் நம்ம பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு ஆகிருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு அது உடன்பாடு கிடையாது.
இப்போ அந்த ஹச்ஆர்என்சிஇ அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அமைப்புல வந்து இப்ப நிர்வாகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எந்தெந்த விதமான நிர்வாக நிலைகள்லாம் இருக்குது? இப்ப வந்து இஓன்னு சொல்றோம், இப்ப வந்து தக்கார்கள் அரங்காவலர்கள் அப்படின்லாம் சொல்றோம், இப்ப ஜாயிண்ட் கமிஷனர் எல்லாம் சொல்றோம், இப்ப எந்தெந்த விதமான நிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி.
அதாவது கோயிலை பொறுத்த அளவுல அருள துறக்கின்னு சொல்லி ஒரு தனியா செயலர் இருப்பாரு, அது வந்து செக்ரட்டரியில தலைமை செயலகத்துல அப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட்னு கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே வந்து அவரு ஆணையர்னு பேரு, அது கீழே இணை ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர், ஒரு கூடுதல கமிஷனரு, செயல் அலுவலர், சூப்பரண்டு, இன்ஸ்பெக்டர், பல ரங்கில் வந்திருக்காங்க. பொதுவாக ஒரு கோயிலை நிர்வகிக்கும் போது அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியத செயல் அலுவலர் நிர்வாக அதிகாரிங்கிறத அது என்ன அதிகாரின்னு சொல்றதுக்காக செயல் அலுவலர்னு பேரை மாற்றி, அது மாதிரி ஒரு கோயிலில் ஒரு ஈஓ இருப்பார், அதை அவர் தான் அந்த கோயிலுடைய உள்துறை வெளித்துறை சொத்தை காப்பாற்றுறது, கோர்ட்டு வழக்கு நடத்துறது, சகலமும் பொறுப்பும் முழு இன்சார்ஜும் அவரை பொறுத்தது தான். ஆனால் அவங்களும் ஒரு டெஸ்ட் போர்ட் பாடி இருக்கும், அஞ்சு பேர் கொண்டு மூணு பேர் கொண்ட டெஸ்ட் போர்டு இருக்கும், அவங்களுடைய ஆலோசனை டெஸ்ட் போர்ட் ஆலோசனை கலந்து தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இதையெல்லாம் செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் அந்த செயலர்களும் பொறுத்தது. அது கோயிலுடைய வருமானத்தை அடிப்படையில் கிரேடு 4, கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1 ஈஓன்னு இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஓ, டெப்டி கமிஷனர் ஈஓ, ஜாயின் கமிஷனர் ஈஓன்னு சொல்லி கோயிலையும் இருப்பாங்க. நிர்வாகத்திலையும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயின் கமிஷனர் முறையில் அங்கங்கே நிர்வகிக்க மண்டல அதிகாரியாகவும் இருப்பாங்க. எனவே இந்த கோயிலுடைய பதவிகள் வந்து கோயிலுடைய வருமானத்தை பொறுத்த அளவில் அந்த கேடர் மாறினே தவிர, ஆனால் ஒர்க்கு ஒரே ஒர்க் தான். அது கிரேடு 4 ஈஓ என்ன வேலை பார்க்குறாரோ அதுதான் ஜாயின் கமிஷன் பார்த்தாகணும். அந்த நிர்வாகத்தினுடைய வருமானத்துக்கு அடிப்படி கோயிலுடைய சைஸ் பொறுத்து கிடையாது, வருமானத்தின் அடிப்படையில் அது கேட்டல் மாறும். உதாரணத்துக்கு சமயபுரம் கோயில் சின்ன கோயில் தான், வேற அளவில் இருக்கு, ஆனால் ஜாயின் கமிஷன் வர்றாங்க. பெரிய சின்ன தஞ்சாவூர் பெரிய பெரிய கோயில் தான் இருக்குது, அது சாதாரண நாலாம் நிலை பார்க்குறாங்க. எனவே கோயிலை பொறுத்த அளவில் வருமானத்தின் அடிப்படையில் தான் அந்த ஜாயின் கமிஷன் நிர்வகிக்காங்க. இப்படி பலதரப்பட்ட நிர்வாகம் இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் ட்ரெஸ்ட் போர்ட் இருப்பாங்க, அறங்காவலர் குழுன்னு இருப்பாங்க, அது அந்தந்த அரசியல்வாதி ஆன்மீக பெருமக்களை தான் போடணும். ஆனால் காலப்போக்கில் அவங்க இந்துவாக இருந்தால் சரிதான் அப்படிங்கிற முறையில் இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்களை போட்டு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நல்லவங்களும் இருக்காங்க, அது பல விதமான பிரச்சனையும் வரக்கூடிய பண்ணக்கூடிய ஆளும் இருக்காங்க. அது பொதுவாக ஒரு கோயில் நிர்வாகம் நல்லா இருக்கும்னா அது செயலாளராக இருந்தாலும் சரி அரங்கம் சரி, அது ஒரு உண்மையான ஈடுபாடு உள்ளவங்களாக மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியுமே தவிர, பேரளவுக்கு இந்து முறையில் ஈஓ இருந்தாலும் சரி அதை ட்ரெஸ்ட் போர்ட் இருந்தாலும் சரி அந்த கோயில் நிர்வாகத்தை சரிப்படுத்த செய்ய முடியாது. அந்த விருப்பு வெறுப்புன்னா பார்க்கணும், ஒரு இன்வால்மெண்ட்னு சொல்லணும், ஒரு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆனால் அதே சமயம் ஒரு செயலர்களை நினைச்சானா ஒரு கோயில் நல்ல முறையில் கொண்டு வரலாம். மக்கள் எப்போதுமே ஒத்துழைக்கிறையா இருக்காங்க, பக்தர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்க வந்து செயலர்களுடைய ஈடுபாடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாங்க அவர்கள் கைவிட்டுவதற்கு நிறைய இருக்காங்க. அதான் என் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கேன், அதில் சந்தேகமே கிடையாது, எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு திருவரம்பூரில் 30 வருஷமாக தேர் ஓடாமல் இருந்தது, அந்த தேர் எடுக்கும்போது பெல் டவுன்ஷிப்பில் போய் வெறும் 10,000 தான் கட்டினோம், 1.5 லட்சம் ரூபா வீடை கொடுத்து மீது ரைட்டாக பண்ணாங்க டெல்லிக்கு எழுதி, அந்த அளவு கோயில் செய்தாங்க. 30-40 வருஷம் நின்று போன கட்டுற காரங்களை ஒவ்வொரு வீடாக போய் பார்த்தோம், திருப்பி நாங்கள் செய்கிறோம், அவங்க பேரன் பிள்ளைகள் சந்ததிகளை வந்து நாங்கள் செய்கிறோம், 30 வருஷம் விட்டு முறை போகிறவங்களை விட்டு கொடுக்கல, நாங்களே செய்கிறோம்னு சொல்லி இப்போ தொடர்ந்து 20 வருஷமாக அந்த திருவிழா நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு தாந்தோரியமில்ல தெப்பம் ஓடாமல் இருந்தது, அந்த கோயிலும் தெப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவினாசியில் தெப்பம் ஓடிட்டு இருக்கு. இப்படி கரூர் ஈஸ்வரன் கும்பாஷ்மன் நங்கவரம் பொறுத்த அளவில் சுவாமியே அந்த நிலமே பள்ளமாய் பீடமே அந்த பூமியே வெடித்த மாதிரி இருந்தது. எழுதி உத்தரவு வாங்கி அந்த திட்டத்தை மேலே எடுத்து திரும்பி மறுபிரவேசம் பண்ணி கோயிலை புதுசாக கட்டி கும்பாஷம் பண்ணோம். அதை செய்ய முடியாதுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு தேர்தலில் நம்ம ஈடுபாடாக இருந்தால் எவ்வளோ காரியங்களை சாதிக்கலாம், அது சந்தேகமே கிடையாது. அது முழு பொறுப்பும் என்னுடைய என்ன கேட்டால் ஸ்பாட்டில் ஈஓ இருக்கணும், ஈடுபாடாக இருக்கணும், இருந்தால் கோயில் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த கோயிலில் வருமானம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் உழவார் பணிக்கு அன்பர்களை கூப்பிட்டா அவங்களே வந்து சாப்பாடு கெட்டி கொண்டு வந்து அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே உழவார் பணி செய்து போகிறாங்க. இந்த 10 பைசா கூட நிர்வாக செலவில்லாத அளவு செய்கிறாங்க, அதை ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. அப்படி உள்ள மக்களை நாம் பயன்படுத்த தவிர கோவில் நிர்வாகம் பக்தர்களை பயன்படுத்த தவறுகிறது அப்படின்னு தான் என்னுடைய அனுபவத்தை நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனால் அதை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். போகிற இடங்கள் எல்லாம் எல்லா அடியார்களும் அந்த முறையில் பயன்படுத்தி அவங்களுக்கும் சொல்ல முடியாத அளவு மன மகிழ்ச்சி. ஒரு ஈவா வாதத்தை கேட்டால் தெய்வம் கேட்கமா நினைக்கிறாங்க, அப்படி தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு லைட் வாங்கி போடுங்க, மணி வாங்கி கேட்டினா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சாமி கேட்குறாரு அப்படின்னா நினைக்காத தவிர ஒரு ஈவா கேட்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் மனசில்லாத ஆளுகள் கூட சரி கேட்டாங்க, கோயில் சந்திச்சு கேட்டாங்கன்னு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈவோ பார்த்து ஒரு ஈவோக்கு ஒரு கல்யாணம் விட்டு போனா விட சாமி வந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது. நான் அனுபவம் பார்த்தேன், எத்தனையோ அனுபவம் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். எனவே ஒரு ஐச்சாரன்சியில் இருக்கக்கூடிய செயல்படுபவர்கள் ஈடுபாடோடு இருந்து அக்கறையோடு இருந்து பண்ணால் நிச்சயமாக நல்ல முறையில் போர் நிர்வாகத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதே சமயம் இந்த குத்தகை போன்ற சம்பந்தப்பட்ட போகும்போது அது குத்தகாரர்களுக்கு சாதகமாக தான் சட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் அந்த சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கும்போது வருமானங்கள் குறைஞ்சு போகுது. வருமானங்கள் குறையும் போது அது உண்டியது அத்தனை பிரார்த்தனை சலமாக இருந்தால் வருமானம் மூலம் கோயிலை கொண்டு வரலாம். ஆனால் கிராமப்புறங்களில் நஞ்சை நிலத்தை நம்பி இருக்கிற கோயிலில் வருமானம் குறைஞ்சு வரணும்னா பூஜைகள் குறைய ஆரம்பிக்கும். மேலதாளங்கள் கொடிமரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் திருவிழா நின்று போக காரணம் என்னென்னா பொருளாதார குறைவுனால் தான் வருது. ஆனால் இதை சரி செய்யணுமானா முறை சிப்பந்திகளுக்கு சம்பளம் பண்ணால் இருக்க கோயிலேருந்து இல்லாத கோயிலுக்கு எடுத்து கொடுத்து அது மூலம் செய்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா கோயிலுமே நல்ல முறையில் கொண்டு வரலாம். அது சந்தேகமே கிடையாது.
இப்ப அப்ப ஈவோன்னு சொல்றது வந்து ஒரு திருக்கோயிலுக்கா இல்ல எனக்கா ஒரு பல திருக்கோயில்?
ஒரு ஈவோ பத்து அளவுல 10-15 கோயிலோட கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நிர்வாகத்துல வந்து ஒரு குரூப் டெம்பிள்னு போடுவாங்க. ஒரு டெம்பிள் மெயினா வச்சுது, அதுக்கீழே 10-15 கோயில் கொடுப்பாங்க. அந்த கோயில் பூராவே அவங்க நிர்வாகம் பண்ணணும். ஆனா டெய்லி அந்த கோயில் போக முடியாத கூட அந்தந்த கோயிலுக்குன்னு தார்த்து இருப்பாங்க, அர்த்தர் இருப்பாங்க. இவர் வாரத்துக்கு ஒரு நாள் கூட அந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம். அது நிச்சயமாக அதை கண்காணிக்கலாம். விசேஷ நாளைக்கு போகலாம். இப்போ ஒரு நாளைக்கு திருக்கார்த்திகைன்னு வைங்க, உலகத்தில் 2-2 நாள் தான் எல்லா கோயிலையும் விளக்கு தெரியும். ஒன்று சிவராத்திரி, ஒன்று திருக்கார்த்திகை. சிவராத்திரி என்னைக்கும் திருக்கோயில் என்னைக்கும் அடைச்ச கோயிலோடு திறப்பாங்க. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. அப்போ அங்கே ஒரு ஈவோ வரணும், எல்லாருமே ஈவோ வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு எனக்கு டூர் போனால் நைட்டு 10 மணி வரைக்கும் ஊர் சுற்றிட்டே வரணும். அந்த கோயிலில் போய் சார் சார் வந்து கால் தந்துட்டு போயிட்டாரு, ஒருத்தன் மீன் வரலே வரலன்னு நினைப்பாங்க. அந்த கிறிஸ்தைய நாள் கூட வரல, கார்த்திகை தீபம் சுடலைக்கு வரல, சிவராத்திரி வரலன்னு நினைப்பாங்க. அதனால அப்படி வரும்போது ஒரு யுவக்கு 10 கோயிலும் கொடுத்தாங்கன்னா 10 கோயிலும் அட்டன் பண்ணான்னா ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். சார் வந்துட்டு போனாரு, சார் 10 கோயில் என்ன மூலம் நிற்க முடியாது, ஏதாவது ஒரு கோயில் நாங்கள் மெயினாக நிற்போம். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த பூஜை முறையில் கண்காணிக்க வருவான்னு தெரிஞ்சாலேயே அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அதனால நமக்கு வந்து எல்லா முறையிலையும் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடோடு செய்தான்னா நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போவோம். நீ கோயில் நிர்வாகம் வந்து கெட்டு போகிறது சட்ட திருத்தினால் அல்ல, மட்டுமில்ல ஆட்களோட ஈடுபாடு குறைஞ்சனால தான். நமக்கு என்ன வந்தோமா போனோமா? இப்போ என்னுடைய ஒரு விதத்துக்கு சொன்னீங்க, திருவண்ணாமலை தேர் ஓட்டணும், வடம் கிடையாது, தேர்த்துணி கிடையாது, வாகனம் கிடையாது. வடத்தை வந்து திருவானை கோயிலேருந்து எடுத்தோம், தேர்த்துணியே திருவானை கோயிலேருந்து எடுத்தோம், வடத்தை நானாசு கோயிலேருந்து வாகனம் எடுத்தோம், தேருக்குள்ள குதிரையை மரக்கோட்டையிலேருந்து எடுத்தோம். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் எழுதி எழுதி தபால் வாங்கி அங்கேருந்து வண்டியில் லாரிக்காரங்களை அவங்களும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, லாரி ஓனர்லாம். இப்படி இவ்வளோ செய்த உடனே திருவிழா நடுமுறையாக நடந்து அடுத்து இவோ என்ன திட்டுறாரு, இவருக்கு தேவையா திருவிழா நடத்தினது சம்பளம் கிடைச்சாதா, இவருக்கு மழை பெய்தானே வெயில் அடித்தானா பனி பெய்தானா காற்று அடித்தானா, இவரு போட்டு போக வேண்டியதுனே பம்பை எடுத்துட்டு போயிட்டு அறிவு நாம் கண்டு அவசரப்பட வேண்டியிருக்கு, எதுக்கு இது தேவையா அப்படின்னு இத்தனைக்கு நான் ஒரு வழி வகுத்து வச்சிருக்கேன். அவர் ரொம்ப ஈஸி, இதே தவறாக ஃபாலோ பண்ணால் கிடைச்சிடும், யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இப்படி ரிஸ்கருக்கு வேலை செய்கிறாரு, 4 கோயிலில் தங்கி செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில முதல்ல அப்படி நடந்தது, வளம் கிடையாது, தேர்த்துணி கிடையாது, மின்னுள்ள குதிரை கிடையாது, எல்லாம் ஜோடி வாகனம் கிடையாது, நானா சோழ எடுத்து எல்லாமே செய்கிறோம். அதனால் நான் செய்யணும்னு நினைச்சாச்சுன்னா அது மக்களுக்கு இன்னைக்கும் தேர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன செய்தாங்க, அடுத்த வருஷம் ஊர் மக்களை சேர்ந்து தேர் வடம் செய்தாங்க, தேர்த்துணி வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே செய்து இப்போ எல்லாம் ஃபுல் ஃபிளஜாக இருக்கு, நிறவா இருக்குது. ஓரளவு ஒவ்வொன்றும் செய்தாங்க. சரி அங்கேருந்து எதுக்கு வாங்குறீங்க, நம்ம இதே செய்திடலாம் அப்படின்னு உபயதாரில் பிடிச்சி பிடிச்சி எல்லாமே நல்ல முறையில் செய்து அந்தந்த மண்டபுரிகாரங்களே அந்தந்த வாகன திருப்பார் பார்க்குறாங்க. இப்போ நம்ம உங்கள் வாகனம் அந்த சந்திர வாகனம், நந்தி வாகனம், ரிஷவ வாகனம் இப்படி சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சரி நம்ம மண்டபடி இதை வந்து நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு செலவு இல்லாமலும் அதே சமயத்துலாம் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏமாந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்னன்னு நம்ம ரிஸ்க் எடுக்கணும். மற்ற ஆபீஸ் வேலை மாதிரி சட்ட அழுக்காகாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம உண்மையிலே உடச்சோம்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இப்போ அவினாசி கோயிலில் பொறுத்தவரை தான் தெப்பம் ஓட்டணும். 7 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சிங்க்ஸ் தான், அவங்க திருப்பூர் சென்னை சிங்க்ஸ் தான் செலவு செய்து இன்னைக்கு காங்கிரீட் போட்டு தெப்பம் ஓட்டி அம்மன் தேருக்கு இரும்பு பைப்புலாம் கொடுத்து நல்ல முறையில் செய்து கொடுத்தாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக செய்தாங்க. அதனால் அதே மாதிரி நாம் வந்து உபயதாரர்கள் அணுகி கொடுத்தோம்னா கோயில் நிர்வாகத்திலிருந்து அரசு அதிகாரி முறையில் ஒரு பவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நல்ல முறையில் சேவாத்திகளோடும் பொதுமக்களோடும் அணுகி போனால் தருவாங்க. அதே போல் குத்தகைதாரர்கள் நம்ம பலமுறை நேரில் கேட்டாங்கன்னா 90% கொடுப்பாங்க. ஆமாம், அதாவது உதாரணமாக குத்தகை போறோம், தெருவில் போய் யூஎன் ஒன்று பார்த்தோம்னா நாலு சந்தி சேகரித்து நிற்கிறோம், நாலு பேர் கூடுறாங்க, என்னதா இவ்வளோ பாக்கி வச்சிருக்கானா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே அவன் யோசிக்கிறான், நாலு பேர் பண்ணுவோம் இருக்குது தெரியாதா, இவ்வளோ போயது பாக்கி வச்சு வாங்கி பேசியா அப்படிங்கிறான். அப்போ நம்ம பாக்கி வழியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்டாலே இருக்காங்க. சார் வந்து நிறையா நடக்காது இல்லையா, நீ குத்தக பாக்கி வச்சிருக்க, இவ்வளோ நாளும் ஒன்றுமே தெரியாமல் போச்சு, கோயிலத்துக்கு இவ்வளோ பாக்கி வச்சிருக்க, அந்த ஒரு காலம் பார்த்தமேன்னு சொல்லும்போது அவங்க சமுதாயத்தில் மரியாதை குறையின்னு தெரிஞ்ச உடனே அந்த மாதிரி ஆட்களும் சரி வேண்டாம் நம்ம ஏன் பாக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில இடங்களில் வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. சில பேர் வந்து சரி உங்கள் பிள்ளை இருந்தானே செய்வீங்க செலவு செய்வீங்க அது மாதிரி சாமி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இது பல வட்ட மக்கள் இருக்காங்க, யாராச்சும் எப்படி நம்ம அணுகணுமோ அப்படி அணுகி நங்கவரத்து பட்டாளர்னா சூரியனூர் மான்வந்தாம்பாறை கவுண்டம்பட்டியிலாம் நிறைய ஊர்களில் நிறைய இருக்குது. அங்கே போய் 400-500 வந்து வசூல் பண்ணோம், கொடுத்தாங்க. நல்ல முறையில் கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து நிற்கும்போது நீங்கள் விளைஞ்சால இருக்கிறத கொடுங்க, பின்னாடி பாக்கினா இருக்கட்டும், சுத்தமாக இல்லைன்னு இல்லாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் நம்ம இன்னும் மக்கள் மனசாட்சியோடு இருக்கிறாங்க. கேட்டோன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாதி பேர் கேட்காமல் இருக்கனாலையும் ஒழுங்காக கணக்கு வைக்காத்தினாலையும் பேங்கினுக்கு ரசீது கொடுக்காத்தினாலையும் போன் தடைய கொடுத்த ரசீது வரல நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில தில்லுமுள்ளு நடக்கிறதுனாலையும் தான் மக்கள் வந்து மக்களுக்கு எடுக்கதே கோயில் நிர்வாகம் ஒழுங்காக ரசீது கொடுக்காத்தினாலையும் ஏற்படுது, அப்படியும் வருது. அப்போ அதெல்லாம் சரி பண்ணணும். அப்படி பண்ணி விட்டாச்சுன்னா அவங்க ஏன் 4 தடவை கொடுத்து ரசீது வரலன்னு சொல்லும்போது நீ கொடுக்கல அழைக்கலன்னு போய் சொல்லாச்சுன்னா நான் வந்தேன் ரசீது வரலம்பாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது நாம் கரெக்டாக இருந்தாச்சுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, நான் போகும்போது சார் வந்துட்டாரு உடனே ரிசீவ் கொடுப்பாரு கையோட நெல் வந்து ரிசீவ் வாங்கிடுங்க. அப்போ அவன் ரிசீவ் கிடைக்குன்னு தெரிஞ்ச உடனேயே எவ்வளோ கஷ்டப்பட்டா கூட குத்தி அளந்துட்டு இன்னைக்கு வா நாளைக்கு வா 6 மாதம் கழிச்சு வா ஆஃபீஸர் இல்லை அவர் கழித்து போட்டோம் தரணும்னு சொல்லும்போது நான் வர வைக்க விட்டுட்டான்னா பிரச்சனை. அப்போ நான் கஷ்டப்பட்டு 5 தடவை கொடுத்தேன் வர வைக்கல எங்கே போச்சுன்னு தெரியல நெல் வாங்கிட்டு போனான் ரிசீவ் வரலன்னு பிரச்சனை வருது. அப்போ இதெல்லாம் செய்யணும்னா ஸ்பாட்டில் ஆஃபீஸர் இருந்து முடிச்சாச்சுன்னா நிச்சயமாக எல்லாருமே ஒரு குறைக்கு கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு மக்கள் இன்னமும் தெய்வ நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க, தெய்வத்துக்கு மனசார வந்தேங்கணும்னு யாருமே நினைக்கல. இந்த அளவுக்கு இன்னும் இந்தியா கெட்டு போகல. நம்ம நிர்வாகம் கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களோட தோல் கொடுத்து போயாச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கோயிலுமே நல்ல முறையில் இருக்கும்.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதை வந்து எல்லாரையும் குற்றம் சொல்றதை விட இந்த நேர்மையோடையும் ஆர்வத்தோடையும் கோயில் நிர்வாகத்தார் வந்து செயல்படுகின்ற பொழுது அதற்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
இதுதான் உண்மையான உண்மை. கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கிறான். ஓடாதி பொங்க கூட பெருமாவுல தேர் ஓடல ஓடல நாங்க தேர் வந்து நீங்களே ஒரு தேரை செய்து கொடுங்கணும், அவங்களே ஒரு தேரை செய்து அந்த சிற்பத்தை நாங்கள் ஃபிட் பண்ணி தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து அரசாங்கத்து அங்கே ஆடுறவங்கன்னு இங்கே ஆடுறவங்கன்னு சொல்ல வேணாம். கச்சாரிச்சு பொறுத்தவரை 10 பைசா செலவு இல்லைன்னா ஈஸியாக ஆர்டர் வாங்கலாம். அவங்க கோயில் பணத்தை செலவு செய்யும்போது தான் திட்டம் போட்டு இன்ஜினியர் எஸ்டிமேட் போட்டு அது என்ன முறைன்னு கேட்டு அது கூட ரிஸ்க் கிடையாது, 4 தடவை கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வந்து நேர்மையாக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்கும். இப்போ நான் எவ்வளோ பேப்பர் எழுந்தாலும் திருப்ப மாட்டாங்க, சார் கரெக்டாக இருக்காரு உடனே சாங்ஷன் பண்ணி அவர் என்ன பட்ஜெட் சாங்ஷன் கேட்கற அப்படியே பண்ணும்பாங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கே ஒரு உண்டியல் பிறப்பு சாதாரண கோயிலில் 100 ரூபாய் சாங்ஷன் பண்ணுறான். ஆனால் அன்னைக்கு அந்த கோயிலில் பார்த்தா நான் வெறும் டீ தான் வாங்கி கொடுத்தேன், வருஷத்துக்கு ஒரு நாளும் திறப்பாங்க. சாதாரண சின்ன கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளும் திறப்போம், அது பட்ஜெட் சங்கம் 100 ரூபா இருக்குது. நான் 100 ரூபா எழுதுனா ஆடிட்டு அப்டேஷன் பண்ண மாட்டேன். அன்னைக்கு எல்லாருமே வெறும் டீ தான் வாங்கி கொடுத்தோம், 15 ரூபா ஆச்சு, 15 ரூபா தான் எழுதுனேன். அப்போ ஆடிட்டிலே சொல்லுவேன், 100 ரூபாய் உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சார், நீங்கள் 100 ரூபா எழுதா இங்கே கேட்க போகிறது இல்லை, ஆனால் வெறும் 15 ரூபானே எழுதியிருக்கீங்க. ஆமாம் சார், டீ மட்டும் குடித்தோம், இப்போ நாங்களே வீட்டில் போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் சாப்பிட்ட மாதிரி கணக்கு எழுதுவானே, அது தேவையில்லை, உள்ளதே வீட்டுக்கு போகிறோம் பரவாயில்லையாங்க. அது எதுக்கு நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக பப்ளிக்கு ஆசை இருக்கும், டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல பேர் கிடைக்கும். நம்ம வந்து அதுக்கு என்னடா 100 ரூபா சாங்ஷன் இருக்க நமக்கு செலவழிக்கலாமேனு நம்ம போட்டோம்னா அது யாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சாங்ஷன் ஆகிரும். ஆனால் உண்மை அப்படி இருக்காது இல்லையா, அதுக்காக சொல்ல வரோம். அதனால நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒருத்தர் பொதுமக்கள் ஆதரவு இருக்கும், பக்தர்கள் ஆதரவு இருக்கும், மக்கள் என்ன விரும்பாலும் செய்து கொடுக்க நம்ம எடுக்கணும், சட்டத்துக்கு உள்பட்டு செய்து கொடுக்கணும். சுவாமி பொறுப்பாளர்னா ரிஷபாந்து ரிஷபாந்தில் பொறுப்பு கொடுக்கணும், கேரளத்தில் பொறுப்பில் காயர் இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எது இருந்தாலும் செய்து கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம உபயோகாரம் தேவைப்படுங்கன்னு போர்டில் போட்டால் வந்து செய்து வந்துட்டு போகிறோம், அது நடக்க முடியாதுன்னு ஒரு காரியம் கிடையவே கிடையாது. இவ்வளோதான் குளித்தலையில் கூட ஐயர் மலை தெப்பங்க ஒரு 30-40 வருஷமாக நின்று போச்சுது, இப்போ என்ன வாக்கியான அரைச்சாச்சு, தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனாலும் தெப்பம் ஓட்டலாம். அந்த இடத்த சுத்தப்படுத்தி காங்கிரீட் தளம் போட்டு போர் போட்டு தெப்பத்தை நினைப்பு அழகா ஓட்டலாம். வாக்கி அறுத்து பிடிச்சிங்கிறதுக்காக தெப்பங்கன்னு அவசியம் கிடையாது. அடுத்த மாற்றி ஏற்பாடுனா அது பார்த்துடலாம். அது மாதிரி சொல்லி இப்போ அந்த மாதிரி இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டாரான பிற்பாடு கூட இதை செய்யலாம் அப்படின்னு நிறைய மக்கள் ஆலோசனை கேட்குறாங்க. எப்படி எப்படி செய்யணும்னு அது மாதிரி மரியாதை தெரிவித்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை ஒரு எது தெரிஞ்சாலுமே ஈடுபாடோடு செய்தோம்னா கண்டிப்பாக அதை சற்று தெய்வம் நமக்கு தொடங்கிச்சு. நம்ம தெய்வம் பார்க்கலன்னு நினச்சி நம்ம ஏமாற்றக்கூடாது. தெய்வம் பார்த்துட்டு இருக்குன்னு நம்ம நினச்சி செய்தோம்னா கண்டிப்பாக அதை வெற்றி அடைகிறோம். அது எந்த கொள்கை நான் எனக்கு வரல அத்தனை ஊர்லேயும் மக்கள் சப்போர்ட்டு தான் இருந்தாங்க.
மகிழ்ச்சி
சந்தேகமே. இப்போ நான் கூட இங்கே வந்தது தொடர்ந்து வந்தாலும் கன்னியாகுமரி இங்கே செட்டில் ஆனதே இங்கே இந்த ஊர் வச்சு இங்கே போகக்கூடாதுன்னு மக்கள் சொன்னாலும் இங்கே வீடே வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வீடு வந்து காரணம் இருங்க பக்கத்தில் இருங்க அப்படின்னு அந்த காரியில் வந்து திருப்பில் அடித்து சாயங்காலம் சுப்பிரபாவது உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திரநாமம் அதை தேவாரம் எல்லாம் போடுவோம். அது அந்தந்த காலையில் பாட வேண்டிய பாட்டு சாயங்காலம் பாட வேண்டிய பாட்டுன்னு தனியாக எடுத்து வச்சு சிப்பந்திட்டேன். இதை மட்டும் போடு அவனுக்கு லாபம் தெரியாது. அன்றைக்கி சாயங்காலம் போடும்போது மேலே அதிகம் இருக்கும். அவ்வளோ பெற்றாச்சலை கோயிலில் அந்த ஸ்பீடு வயக்காடு மக்கள் அந்த தேவாரத்தை கேட்டு அவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க. பரவாயில்ல அந்த சாயங்காலத்தில் அந்த பாட்டு அந்த ரம்யமான சூழ்நிலை மக்கள் இருந்து கேட்டுட்டு இனம் தெரியாத ஒரு நிம்மதி அவங்களுக்கு மனசு வருது. அது தேவாரத்தை கேட்ட உடனே நிறைய சுவாமிநாதன் சாப்பாடு தேவாரத்துலேருந்து எல்லாருமே பாடும்போது அந்த மெந்த சவுண்டில் மென்மையாக அந்த குழந்தை சுற்றுலாத்தில் இருக்கும்போது அந்த காதில் இருந்து விழும்போது ரொம்ப இன்பமாக சொல்ல முடியாத ஒரு சாந்தியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வருது.
இந்த திருக்கோயில்கள் சொல்லுகின்ற போது ஒரு சில திருக்கோயில்களில் நிறைய வருமானம் வருது. ஒரு சில திருக்கோயில்களில் வருமானம் ரொம்ப குறைவாக வருது. இப்போ இந்த வருமானம் அதிகமாக உள்ள திருக்கோயிலிருந்து வருமானம் குறைவாக உள்ள திருக்கோயில்களை உடைய செலவுகளை பார்க்கறது அந்த மாதிரியான ஒரு வசதி வந்து HRNC அமைப்பில் இருக்குதா?
இருக்குது. அதாவது ஒரு வருமானம் அதிகமான உள்ள கோயிலிருந்து வருமானம் குறைந்த கோயில் அதோட சேர்த்து இணைச்சி விட்டு அந்த வருமானத்திலிருந்து இந்த கோயிலுக்கு நம்ம ஈடு செய்து சிப்பந்தியர் சம்பளம் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த கோயிலில் சொத்து இருந்தும் வருமானம் வரலைன்னா இங்கேருந்து கொடுத்தாலும் அவங்க ஒரு வேலையில் தான் போயிடும். அவங்களும் அந்த வேலையை செய்யணும். மற்ற கோயிலில் கடன் கொடுக்காதேன்னு நினச்சிட்டு வழக்கு போடாமலோ குத்தையை வசூல் பண்ணாமலோ இருக்கக்கூடாது. ஏன் அந்த கோயில் வருமானம் குறைஞ்சது எதுனால அந்த கோயில் ஒன்று காண தாராஞ்சது பட்சமே அதுக்கு கோயிலிருந்து கொடுத்து அந்த மாதிரி செய்யலாம். உதாரணமாக பாடுபட்ட கோயிலில் ஓதுவார் எல்லாமே இருக்குது. அந்த ஓதுவாரை போட்டு அந்த சம்பளத்தை எந்த நிதி வசதி இருக்கோ அந்த கோயிலை அனுப்பி விட்டுறோம். இவர் இங்கே வேலை செய்வார் அங்கே சம்பளம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிர்வாகத்திலேருந்து ஒரு வசதியான கோயிலேருந்து வசதி இல்லாத கோயிலுக்கு அட்டாச் பண்ணி அதை செய்து கொடுக்குறோம். வருமானம் இல்லாத ஒரு கோயிலில் வருமானம் இல்லாத இடம் இருக்குது. கல்யாணம் பண்ணி கட்டினா நம்ம வருமானம் வரும்னு தெரியுது. வருமானம் உள்ள கோயிலேருந்து 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கி இந்த வருமானம் கல்யாணம் பண்ணணும் கட்டி இந்த வருமானத்துலேருந்து கருத்து அடைச்சலாம். பாதி வருமானம் கோயிலுக்கு வச்சுட்டு பாதி ஒன்று கருத்து அடைச்சா காலப்போக்கில் வந்து கடம்படி பண்ணி சொந்தமாயிடும். இந்த மாதிரி வருமானம் இல்லாத கோயிலுக்கு வருமானம் உள்ள கோயிலேருந்து நீதி உதவி பெற்று வருமான வரக்கூட சோர்ஸஸை ஏற்படுத்தியாச்சுன்னா இந்த கோயிலும் காலத்தாலும் உயர்ந்துடும். அதுக்கும் அந்த கோயிலும் நல்லா இருக்கும். அப்படி செய்யணும். அதுக்கு வசிமுறை இருக்குது கண்டிப்பாக முடியும்.
இப்போ பழனி மதுரை சமயபுரம் இந்த மாதிரியான திருக்கோயில்களில் நிறைய
சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது.
அப்போ இந்த சர்ப்ளஸ் ஃபண்டை வச்சு HRNC ஒரு எந்தெந்த கிராமப்புற திருக்கோயில்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த ஃபண்டெல்லாம் சேனலைஸ்
பண்ணுறாங்க. அதாவது அந்த ஆணையர் பொதுநல நிதினு ஒரு அமைப்பு இருக்கு. ஆணையர் பொதுநல நிதிக்கு இங்கே இந்த ஃபண்ட் எடுத்து அதை ஒரு அமௌண்ட் உருவாக்கி அது சின்னது இல்லாத கோயில்களுக்கு கிராமப்புற திருக்கோயிலுக்கு திருப்பணி கொடுப்பாங்க. அந்த முறை அந்த முறை இருக்குது, செயல்பட்டு இருக்குது. இந்த 10,000 to 25,000 வரை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆணையர் ஃபண்ட்லேருந்து கொடுக்கலாம். அரசு மானியம் வரை கொடுக்கும். அரசு மானியம் எப்படி கொடுக்கணும்னா இந்த பழமையான கோயிலில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சார பண்பாடு உள்ளதுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக கொடுப்பாங்க. மத ரீதியாக கொடுக்காம அது வந்து ஏற்கனவே நினைவு சின்னம், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறையிலையும் விமானங்கள் ராஜகோபுரங்கள் இதுக்குன்னு அரசு மானியமே கொடுக்கும். மானியம் கொடுத்து வாங்கியிருக்கோம். கோவில் நிதி அல்லாமல் அந்த கட்டடங்களையும் கோபுரங்களையும் விமானங்களையும் பாதுகாக்கிறதுக்கு அரசு மானியம் வாங்கியும் திருப்பணி செய்து அரசும் கொடுத்துட்டு இருக்குது. அரசு பல நல்ல திட்டங்களை செய்திருக்குது. அதை செயல்படுத்துகிற ஆளுகளுடைய தகுதியின்மையினாலும் திறமையின்மையினாலும் தான் அந்த திட்டங்கள் பாழாகுது. இதுதான் அடிப்படையான உண்மை. அதை ரிஸ்க் எடுத்து அதை அடிச்சல் பார்க்காம அதை செய்யணும்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். அது எல்லாரும் ஒத்துழைக்கணும்.
இப்போ அரசு திட்டங்கள்னு சொல்கிறப்ப எந்தெந்த விதமான அரசு திட்டங்கள்? ஒரு அரசு திட்டம் உடனடியாக நினைவுக்கு வர்றது என்னென்னா இந்த ஆலய ஒரு கால பூசை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு இப்போ பல திருக்கோயில்களில் கிராமப்புறத்தில் பல கோயில்கள் வழிபாடே இல்லாமல் இருக்கிற கோயில்கள்லாம் இருக்குது, அவங்க வந்து இந்த திட்டங்களை பயன்படுத்திக்கிறதுனா என்ன மாதிரி அவங்க அணுகுமுறை செய்யணும்?
அதாவது அந்த ஒவ்வொரு டிவிஷன்லேயும் ஆய்வர்னு இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்னு இருப்பாங்க, அந்த அறநிலையத்துறை சார்ந்த ஆய்வர்கள் இருப்பாங்க, அவங்க கோயிலுக்கு தேர சொல்லி இந்த மாதிரி ஒரு வார பூஜை இல்லாமல் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சீனியாட்சி பிரகாரம் ஒவ்வொரு கோயிலுக்காக ஃபில்லப் பண்ணி அதை செய்து கொடுப்பாங்க. ஒரு கோயிலோட பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதான் கோயிலுடைய அந்த அரசனுடைய எண்ணம். அதனால் அதை நம்ம செயல்படுத்தும் போது அந்த சீனியாட்சி பிரகாரம் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிறைய கோயிலும் போது ஒவ்வொரு வராக எடுத்து எடுத்து காலப்போக்கில் வந்துடும். அது மாதிரி அர்ச்சகர் சம்பளம் சிப்பந்திகள் சம்பளம் எல்லாமே தனியாக ஃபண்டு ஒதுக்கி அதுலேருந்து வட்டியிலிருந்து எடுத்து சிப்பந்திகளும் கொடுக்குறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கிடைக்கும், என்னனாலும் மாதந்தோறும் கிடைக்காட்டால் கூட என்னைக்காவது நாளாவது கண்டிப்பாக அதை கொடுத்தா செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு சில வழிமுறைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயிலோ கோயில் பூஜையோ கோயில் சிப்பந்திகளுக்கோ எந்த விதத்திலையும் பொருளாதார குறைவு வரக்கூடாது என்பதற்காக சர்ப்ளஸ் ஃபண்டுள்ள கொஞ்சம் பணத்தை எடுத்து அது பிரச்சரில் போட்டு சில வழிமுறைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் அவங்க பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க, அது நடந்துட்டு இருக்குது.
இப்போ கோயில் பணியாளர்கள் சிப்பந்திகள்னு சொல்கிறப்ப எந்த முறையில் வந்து இப்போ ஒரு திருக்கோயிலுக்கு இத்தனை சிவாச்சாரியர்கள் இருக்கலாம், இத்தனை ஓதுவார்கள் இருக்கலாம், இத்தனை சிப்பந்திகள் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முன்னாடி இருக்கிற நடைமுறைப்படி
நடைமுறைப்படி மட்டுமில்லை, அது கோயில் காலக்கிரமத்தில் கோயில் பிரபலமாகுன்னா அந்த கோயில் அதிகமான சேவத்தில் வரும்போது அதிகமான டிக்கெட் கவுண்டர் வரும்போது சிப்பந்தி அதிகமாக தேவைப்படும். அப்படி வரும்போது அதுக்கு அதிகமான வருமானம் இருந்ததுன்னா சிப்பந்திகளை அதிகான அளவு நம்ம சேர்த்து கொள்ளலாம். அதே சமயம் உங்களுக்கு அந்த கோயில் பூஜை முறைகள் அதிகமான காலங்கள் பூஜை இருந்தால் அதுக்கும் சிப்பந்திகள் தேவைப்படும். அப்படி வரும்போது கோயிலுடைய பிரபலமாக பொறுத்தும் வழிபாடு சனமாக இருந்தாலும் சரி பிராக்கிரஸ் சனமாக இருந்தால் அதிக அளவு சிப்பந்திகள் தேவைப்படும். வருமானம் இருக்கும்போது அதிகமான சிப்பந்திகள் போட்டுக்கலாம். ஏன்னா எப்படி கொடுத்தாலும் கோயில் பணம் தான் கொடுக்குறோம், அதுக்கு அரசுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இப்போ அன்னதானம் நடக்குன்னா அது அரசுகளுடைய திட்டம், கோயில் பண்ணம் தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் தேவையோ வருமானம் தகுந்தபடி கோயிலுக்கு அந்த சிப்பந்திகளை நம்ம அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம்.